ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 5, கர்மயோகம், கிருஷ்ண உணர்வின் செயல், பதம் 27 மற்றும் 28. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாயம் ஸ்பர்ஷன் கிருத்வா பகிபாயம் சக்ஷுஷா சைவந்தரப்ருவஹம் பிராணாபணாசமோக்ருத்வா நாசாபயந்தரஸரீனம் யதேந்திரியமனோபுத்தி முனிமோக்ஷபராயணஹம் விகிதேச்ச பயக்ரோதாய சதா முக்தயேவ ஸஹம் ஸ்பர்ஷான் க்ருத்வா பஹிபாஹ்யம் சக்ஷுஷா சைவந்தரப்ருவஹம் பிராணாபணாசமோக்ருத்வா நாபாயந்தரஸரீனம் யதேந்திரியமனோபுத்தி முனிமோக்ஷபராயணஹம் விகதே ச பயக்ரோதாய சதா முக்தயேவ ஸஹம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் திருவத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். எல்லா புறப்புலன் விஷயங்களையும் வெளியே நிறுத்தி, புறவ மத்தியில் கண்களையும் பார்வைகளையும் நிறுத்தி, நாசிக்குள் உள் வெளி சுவாசங்களை நிறுத்தி, மனம், புலன்கள், அறிவு இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய முக்தி விரும்பும் ஆன்மீகவாதி ஆசை, பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுபடுகிறான். எப்பொழுதும் இந்நிலையில் இருப்பவன் நிச்சயமாக முக்தி அடைந்தவனே. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஜானஞ்சனசலாகயம் சக்ஷுரன்மிலீதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூதலிம் ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின் இதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சூன்யவாதிம் பசாத தேச தாரணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாய தேன் கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமஹம். ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேச கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரிம் ரிஷபானசுதே தேவீம் பிரணமாமி ஹரி பிரியம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரிம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 5, கர்மயோகம், பதம் 27 மற்றும் 28 இருக்கும். இந்த பதங்களில் கிருஷ்ணர் எப்படி ஒருவன் முக்தி அடைவது, எப்படி ஒருவன் முக்தி அடைகிறான் அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணர் வந்து விளக்கி கொண்டே வருகிறார். அப்படி விளக்கி கொண்டே வரும் பொழுது, இந்த லோகத்தில் நம்ம சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான மனிதர்கள் இருக்கின்றனர். எல்லோருமே வந்து ஒரே மாதிரி நினைப்பதில்லை, ஒரே மாதிரி வந்து செயல்படுவதில்லை. அதனால் பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, எல்லா வித மக்களுக்கும் ஏதோ ஒரு பாதையை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லோருக்கும் அவனவனுடைய சுபாவத்திற்கு ஏற்றார் போல முக்தி அடைவது எப்படி அப்படிங்கிறத வந்து பல விதமான பாதைகளை வந்து கொடுக்கின்றார் கிருஷ்ணர். இந்த பதத்தில் வந்து 27 28 பதத்தில் வந்து கிருஷ்ணர் எந்த பாதையை கொடுக்குறார் அப்படின்னா, யோக முறையை, ஒரு யோகியாக இருக்கான் அவனுக்குன்னா அவன் முக்தி அடைவது எப்படி அப்படிங்கிற பாதையை வந்து கிருஷ்ணர் இந்த பதத்தில் வந்து சொல்கிறார். முதல்ல வந்து சொல்கிறார், புலன்களின் வந்து புலன்களை புலனுகர்ச்சி பொருளிலிருந்து ஈடுபடுத்தாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து ஒருவனுடைய கண், அவனுடைய கண்களையும் பார்வைகளையும் மத்தியில் நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறார் வந்து கிருஷ்ணர். அதுக்கப்புறம் வந்து அந்த மூச்சு பயிற்சி, உள் சுவாசம் வெளி சுவாசம் அதை வந்து நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒருவனுடைய மனம், இந்திரியம், அறிவு இதை மூன்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இப்படி இருக்கிறவனுக்கு ஆசை, கோபம் பயம் இதிலிருந்து விடுபடுகிறான் இந்த யோகி ஆன்மீகவாதி அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். அதுக்கப்புறம் எவன் ஒருவன் இதெல்லாம் கடைபிடிக்கிறானோ அவன் முக்தி பாதையை அடைகின்றான் அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். முதல்ல வந்து புலன் நுகர்ச்சி பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா, புலன்கள் இந்திரியம் அப்படின்னாலே வந்து கண் காது மூக்கு நாக்கு இதெல்லாமே நம்ம முன்னாடியே சுருக்கமாக வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாமே வந்து இந்திரியங்கள். இதனுடைய புலன் நுகர்ச்சி பொருள்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, சென்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, கண்ணுக்கு என்ன நம்ம என்றைக்குமே வந்து அழகான பொருள்களை பார்த்துட்டே இருக்கணும், அழகானதாக பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ட்டு கண்ணு சொல்லும். அதுக்கப்புறம் காது வந்து நம்மளை பற்றி யாருன்னா வந்து புகழ மாட்டாங்களா அப்படின்னு அது காது கேட்டுகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மூக்கு நல்லதாக சுவாசிச்சுட்டே இருக்கணும், நல்லா வந்து மகரந்தம் வரதாக சுவாசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் என்ன பண்ணும், ஒவ்வொரு பக்கமாக இழுக்கும். அதனால தான் யோகி அப்படிங்கிறவன், இப்போ நமக்கு வந்து பல விதமான ஆசைகள் இருக்குது. இப்போ எப்படி ஒரு சித்திரை மாதத்தில் சித்திரை வைகாசியில் பார்த்தீங்க அப்படின்னா காற்று பயங்கரமாக அடிக்கும். அந்த நேரத்தில் கதை திறந்து வச்சோம்னா என்ன ஆகும், குப்பெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே விழுந்துடும். அதுபோல் இந்த யோகி அப்படிங்கிறவன் என்ன பண்ணிடான், இந்த கதவுகளை எல்லாம் திறந்து வைத்திருந்தான் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், கண் ஒன்று கேட்கும், காது ஒன்று கேட்கும், மூக்கு ஒன்று கேட்கும், அது பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் அப்படி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவனால் வந்து தியானம் பண்ணவே முடியாது, ஒருநிலைப்படுத்தவே முடியாது மனசை. அதனால தான் இந்த யோகி என்ன பண்ணுறான் அப்படின்னா கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த கதவுகளை அடைத்து விட வேண்டும் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் அவனுடைய பார்வையும் அவனுடைய கண்களையும் பார்வைகளையும் மத்தியில் நிலைநிறுத்த வேண்டும், நம்மளுடைய புருவத்துக்கு மத்தியில் வந்து நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிறாரு. அந்த பார்வையில் அப்படிங்கும்போது ஒரு தியானிக்கிறான் ஒரு மனிதன் ஒரு யோகி அப்படின்னா அவன் முழுமையாக கண்ணை வந்து அடைத்து கொள்வதில்லை, கண்ணை மூடிக்கிறது கிடையாது. மூடுனா அப்படின்னா தூக்கம் வந்து கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் வந்து முழுசாக திறந்துருந்தாலும் வந்து உலகத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாமே வந்து தெரியும். அப்போ அவனால் தியானமும் பண்ண முடியாது. அதனால் பாதி வந்து திறந்துருக்கணும், பாதி வந்து மூடி இருக்கணும் அப்படின்னு யோக பயிற்சி சொல்லப்படுகிறது. அப்படி அவனுடைய இந்த நம்மளுடைய இந்த ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் வந்து அவனோட தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து மூச்சு பயிற்சி அப்படிங்கிறத வந்து உள் சுவாசம் வெளி சுவாசத்தை நிலைநிறுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து மனம் இந்திரியம் அறிவு இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒரு மனிதன் வந்து அவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா ஆசை பயம் கோபம் இதிலிருந்து விடுபட்டு முக்தி பாதை அடைகின்றான் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் இந்த பதத்தில் வந்து சொல்கிறார். எங்க சார், வாட்ஸ்அப்பை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்துறதே பெரிய விஷயமா இருக்குது, இதில் இந்திரியம் மனம் அறிவு இதெல்லாம் வந்து நமக்கு ஒத்து வராத வேலை சார். ஏன் அப்படின்னா பகவானுடைய கிருபையில் பகவத்கீதை குரூப்பில் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி, பல விஷயம் பல வந்து மெசேஜுகளை வந்து வத வதன்னு போடாமல் கட்டுப்பாடோடு நம்ம வந்து இருக்கிறோம், எல்லாருக்குமே நன்றி. ஆனால் வெளியில் நிறைய வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்புங்கள்லாம் இருக்குது, அந்த சாதாரண குரூப்புங்களை போய் பார்த்தீங்க அப்படின்னா வத 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 வதன்னு நம்ம எப்படி மூச்சு விடுறோமோ அதுபோல் மெசேஜ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். எங்கே சார், இந்த வாட்ஸ்அப் மெசேஜே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியல, இதில் வேறு இந்திரியத்தை கட்டுப்படுத்தணுமா, மனசை கட்டுப்படுத்தணுமா, அறிவை கட்டுப்படுத்தணுமா, இதெல்லாம் எங்கே சார் நடக்கிற காரியம் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து கேட்கலாம். அதனால தான் சில பிரபுபாதர் சொல்கிறார், இப்படி எப்படி கஷ்டப்பட்டு இந்த தியானி வந்து ஒரு திவ்யமான நிலைக்கு வந்து முக்தி அடைகிறானோ அதை வந்து ஒரு பக்தன் வந்து எளிமையாக இந்த திவ்யமான நிலைக்கு வர முடியும் அப்படிங்கிறத வந்து சில பிரபுபாதர் வந்து சொல்கிறார். அப்படி எப்படி வர முடியும் அப்படின்னா, முதல்ல இந்த பக்தன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா பக்தி பண்ணி அவன் முதல்ல நான் யார் அப்படிங்கிறதை வந்து அறிந்து கொள்கிறான். அவனுடைய உண்மையான ஆன்மீகத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது, ஆத்மா அப்படிங்கிறத அவன் புரிந்து கொள்கிறான். அதுக்கப்புறம் பகவான் யார், பகவான் எப்படி இருப்பார், என்ன செய்கிறார், அதை அந்த தத்துவங்களை பற்றி தெரிந்து கொள்கிறார். எப்போ ஒருத்தர் நான் வந்து நான் யார் அப்படிங்கிறத ஆத்மான்னு தெரிந்து கொண்டனோ, எப்போ வந்து ஒருவன் பகவானை பற்றி தெரிந்து கொண்டானோ அதுக்கப்புறம் அவன் என்ன நிலைமைக்கு வருகிறான் அப்படின்னா உன்னதமான திவ்யமான நிலைக்கு அவன் வருகின்றான். எப்படி இந்த யோகி கஷ்டப்பட்டு இந்த வேலைகள் எல்லாமே வந்து இந்த மனம் புத்தி இதெல்லாம் வந்து அடக்கி அடக்கி வந்து செய்தானோ திவ்யமான நிலைக்கு இந்த யோகி வருகிறானோ அதே நிலைக்கு இந்த பக்தனும் வந்து வருகிறான் அப்படிங்கிறத ஸ்ரீ பிரபுபாதர் வந்து சொல்கிறார். அப்படி திவ்யமான நிலைக்கு வரும் பொழுது அவன் எங்கேயுமே வந்து பகவான் இருக்கிறதை உணர்கிறான். எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கிறார். சர்வசாகம் ஹிருதிசன்னபிஷ்டோ எல்லா இடத்துலையும் வந்து இருக்கிறார் அப்படிங்கிறதே வந்து உணர்றான். வந்து ஒரு நாள் ஹரே கிருஷ்ண பக்தர் ஒரு சிறுவன் அந்த சிறுவன் புஸ்தகம் ஷ்ரீல பிரபுபாதரோட புஸ்தகத்தை விற்கிறதுக்காண்டி ஒருத்தர்கிட்ட போனார். அப்படி போகும்பொழுது அவரே ஒரு வக்கீல். அந்த வக்கீல் என்ன பண்ணார், அந்த வக்கீல்கிட்ட போய் ஐயா நீங்கள் பகவத்கீதா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் முதல்ல கேட்ட கேள்வி என்ன கேட்டார் அப்படின்னா, நீ வந்து என்னை ஃபஸ்ட் முதல்ல வந்து நீ கடவுளை காமி, கடவுளை காமிச்சின்னா நான் அதுக்கப்புறம் வந்து பகவத்கீதா வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த வக்கீல், என்ன பிரயோஜனம் இவ்வளோ படிச்சிருக்கிறாரு, கடவுளை காமி அதுக்கப்புறம் நான் வந்து பகவத்கீதா வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி ஆளுகள்லாம் வக்கீலாக இருந்தால் என்ன பிரயோஜனம், வந்து பிரயோஜனமே கிடையாது. இந்த பையன் ஸ்ரீல பிரபுபாதரோட ஒரு அருமையான என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரு சிறுவனாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஆள் வளர்ந்துருக்கார், இவர் வக்கீல், இவர் சொல்லக்கூடிய போய் கோர்ட்டில் போய் வாதாடி இவர் என்ன பண்ணார், இவருக்கு எல்லாத்துக்கும் வந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் வாங்கி கொடுக்குறாரு. இருந்தாலும் ஒரு சிறுவன் என்ன பண்ணால், ஸ்ரீல பிரபுபாதரோட கருணையில் பட்டு நடித்தான், உங்களுடைய மூளையை காமிங்க சார், அதுக்கப்புறம் உங்களுக்கு மூளை இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னா, அந்த ஆளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னடா இப்படி கேட்குறான் அப்படின்ட்டு. அதுபோல் நம்ம வந்து பகவான் இருக்கிறத உணரணும் அப்படின்னா, நம்ம வந்து இது கத்திரிக்காய் விளையாட்டு மாதிரி வந்து கத்திரிக்காயை வாங்கி பார்க்குற மாதிரி இது வந்து கிடையவே கிடையாது. நம்ம வந்து எப்போ வந்து ஒரு திவ்யமான நிலைக்கு நம்ம வருகிறோமோ அப்போ பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கிறத வந்து நம்மளால் வந்து உணரலாம். எப்படி இந்த யோகி உணர்கிறானோ அதுபோல் பக்தனும் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறத வந்து உணர்கிறான். அதுக்கப்புறம் ஸ்ரீல பிரபுபாதரை சொல்கிறார், அஷ்டாங்க யோகத்தை பற்றி விளக்கியிருக்கிறார். இந்த அஷ்டாங்க யோக முறையை இப்போ பகவானுடைய கிருபையில் நம்ம ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு ஸ்லோகம் வந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் பகவான் ஆறாவது அத்தியாயத்திலிருந்து அஷ்டாங்க யோக முறையை பற்றி பேசுகிறார். யோக முறைனா என்ன, அதை எப்படி செய்வது எல்லாம் அப்பற்றியும் வந்து பேசுகிறார். அதில் வந்து அஷ்டா அங்கம் அப்படின்னா வந்து எட்டு விதமான செயல்முறைகள் இருக்கிறது, அதனால தான் அஷ்டாங்க யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அதில் வந்து என்ன அப்படின்னா, யமா நியமா ஆசனா பிராணயமா பிரத்யாகாரா தாரணா தியானா அண்ட் சமாதி, இதுபோல் எட்டு விதமான முறைகள் இருக்கிறது இந்த யோக முறையை. இதை நம்ம வந்து ஆறாவது அத்தியாயம் வரும்போது விளக்கமாக அங்கே வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், ஆசை பயம் கோபம் இது மூன்றிலிருந்தும் இந்த யோகி விடுபடுகிறான் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். இந்த ஆசை அப்படிங்கிறதையும் கோபத்தை பற்றி நம்ம வந்து சுருக்கமாக போன ஸ்லோகத்திலே நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து பயற்றை பற்றி வந்து பேசலாம். இந்த ஆசை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இது பயத்தை வந்து வந்து ஒப்பிடும் பொழுது ஆசை அப்படிங்கிறத வந்து இந்த அளவுக்கு ரொம்ப துன்பப்படுத்தாது. நம்ம வந்து ஆசை அடையலாம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த ஆசையாக வந்து இருக்கிறது அது வந்து கிடைக்கல அப்படின்னா நமக்கு வந்து துன்பம் அடைகிறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறான், குழம்புறான் மனுஷன், இந்த ஆசை நிறைவேறல அப்படின்னா உடனே கோபம் வருகிறது. அதை வந்து அதே வந்து இது ஓரளவுக்குனா நம்ம கையில் இருக்கிறது, நம்ம ஆசையே படலை அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து துன்பம் அடைவதற்கோ இல்லை கோபம் அடைவதற்கோ வழியே கிடையாது. ஆனால் இந்த பயம் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் வந்து கிடையவே கிடையாது. கையில் கிடையாது அப்படின்னா இது வந்து நம்ம வந்து மக்கள் வந்து என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ அப்படின்ட்டு கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதனால் இந்த பயம் என்றால் என்ன, பயம் ஏன் வருகிறது, பயத்திற்கு இதை எப்படி வந்து பயம் இல்லாமல் வாழ்வது அப்படிங்கிறத சுருக்கமாக வந்து வந்து பார்க்கலாம். பயம் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து ஏன் பயம் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து என்ன ஆகிடுமோ அப்படிங்கிற வந்து கவலையினால தான் வந்து பயம் வருது. நம்ம வந்து திடமான வாழ்க்கையில் நம்பிக்கை வந்து கிடையவே கிடையாது. நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் திடமான நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அந்த பயம் வந்து கிடையவே கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நாளைக்கு வந்து வந்து தேர்வு, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு தேர்வுகள்லாம் வந்து ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எந்த மாணவன் வந்து அருமையாக எழுதியிருக்கிறானோ அவன் பயப்பட மாட்டான். ஆனால் 99% மக்களுக்கு வந்து என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ, அதுவும் மாணவர்கள் கூட தூங்கி விடுவார்கள். ஆனால் இந்த பெற்றோர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு வந்து தூக்கமே வராது, என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நாளைக்கு என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ, என் பொண்ணு எங்கே போய் சேருவாளோ, என் பையன் எங்கே போய் சேருவானோ, எந்த காலேஜ் கிடைக்குமோ அப்படின்ட்டு அவர்களை வந்து இந்த ஹிருதயத்தையே வந்து துளை போட்டு கொன்று விடும் இந்த பயம். பயம் அப்படிங்கிறது ரொம்ப மிகவும் வந்து மோசம். ஏன் அப்படின்னா, பயத்தில் மனுஷனுக்கு தூக்கமும் வராது, எந்த செயலையும் வந்து செய்ய முடியாது, என்ன ரிசல்ட் வருமோ எப்படி அப்படின்ட்டு. அதே போல் வந்து நாளைக்கு எங்கன்னா ஒரு திருடன் இருக்கான், அவன் வந்து யாருனாங்கன்னா போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு இப்போ கேஸ் பதிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது, என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே வந்து இருப்பான். அதுக்கப்புறம் இல்லைனா எலெக்ஷன், அரசியல்வாதிகள் நாளைக்கு வந்து எலெக்ஷன் என்றாங்க, எலெக்ஷன் ரிசல்ட் வருது, என்ன ஆகிடுமோ, ஜெயிச்சா அவன் சேரு, ஜெயிக்கலனா அப்படின்னா மக்கள் வந்து சாணி எடுத்து அடிப்பார்கள் அப்படின்ட்டு. வந்து ஜெயிச்சா அப்படின்னா வந்து ஏகப்பட்டது பணத்தை கொள்ளையடிக்கலாம், ஜெயிக்கலை அப்படின்னா நாளைக்கே நம்ம இவ்வளோ வந்து பிரியாணி பாட்டிலும் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும், அவர்களுக்கு போடுற பணம் செஞ்ச பணம் எல்லாம் என்ன போயிடும், நம்ம வந்து வசூலிக்கணுமே அப்படின்ட்டு அவர்களுக்கு பயங்கரமான ஒரு பயம். இது போல் ஒவ்வொருத்தருக்கும் மனிதனுக்கும் இந்த பயம் அப்படிங்கிறது வந்து அப்படியே ஹிருதயத்தை துளை போட்டுக்கொண்டே இருக்கும். இந்த பயத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா ரொம்பவும் கடினம். பௌதிக செயல்களில் நம்ம இதுதான் வந்து செய்தாலும் நம்ம பயம் அப்படிங்கிறது நம்மளை விடவே விடவே விடாது. அதனால தான் ஆன்மீகமான இதற்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆன்மீகமாக வந்து ரொம்ப அருமையான சொல்யூஷன் இருக்குது. எப்போ வந்து வாழ்க்கையில் நமக்கு வந்து ஆன்மீக பாதையை பயிற்சி செய்கிறோமோ அப்போ அந்த பயம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு ஓடியே போயிடும். பயம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு ஓடியே போயிடும். ஏன் அப்படின்னா, ஒரு முறை சித்திரகேது மகாராஜ் விமானத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்படி சென்று கொண்டே இருக்கும் பொழுது அப்போ மதர் வந்து பார்வதியும் சிவபெருமானும் அங்கே இருந்தார்கள். அப்போ இந்த சம்பவம் வந்து மிகவும் நீண்ட சம்பவம். அது சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, பார்வதி என்ன பண்ணுவாங்க, இந்த சித்திரகேது மகாராஜை பார்த்து சாபம் விட்டு விடுவார்கள், நீ அசுரனாக போ அப்படின்ட்டு. அப்போ இது சித்திரகேது மகாராஜ் சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். சிரிக்க ஆரம்பித்தோடனே பார்வதிக்கு வந்து மதர் பார்வதிக்கு பார்வதி தேவிக்கு உங்களுக்கு ஒன்றும் புரியாது, இவன் என்ன சாபம் கொடுத்ததுக்கப்புறம் சிரிக்கிறானே, எங்கன்னா யாருக்குன்னா நம்ம சாபம் கொடுத்தோம் அப்படின்னா யாருனா சிரிப்பாங்களா, பைத்தியக்காரனும் சிரிப்பான். ஆனால் இவர் சித்திரகேது மகாராஜர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். சிரிக்க ஆரம்பித்தோன்னே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா சிரிக்கிறாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறார், நாராயண பரசர்வே நாராயண பரசர்வே நா குதஷ்டனா விபதேம் சொர்க்காபவர்கா நரகேஷு அபிதுல்யாய தரிஷன. தேவி பார்வதி, நாராயண பரசர்வே நாராயணோட பக்தர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது அவர்களுக்கு அப்படின்னு வந்து சிவபெருமான் சொல்கிறார். ஏன் அப்படின்னா, நாராயண பரசர்வே நா குதஷ்டன அபிபதே சொர்க்காபவர்கா நரகேஷு அபிதுல்யா எதர்ஷனகம். சிவபெருமான் சொல்கிறார், நாராயணருடைய பக்தர்களுக்கு அவர்களுக்கு சொர்க்கமும் ஒன்று தான் நரகமும் ஒன்று தான் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, அவர்கள் எங்கே சொர்க்கத்தில் போனாலும் பக்தி செய்ய போகிறார்கள், நரகத்துக்கு போனாலும் பக்தி செய்ய போகிறார்கள், வைகுண்டம் போனாலும் பக்தி செய்ய போகிறார்கள், இந்த பௌதிக உலகத்தில் இருந்தாலும் பக்தி செய்ய போகிறார்கள். அதனால் அவர்கள் எங்கு சென்றாலும் பகவானுடைய பக்தியை செய்வார்கள், பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவர்கள் வந்து என்றைக்குமே வந்து பகவானோட நாமத்தை சொல்லி பயம் இல்லாமல் இருப்பார்கள் அப்படிங்கிறத சிவபெருமான் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு அருமையான சரித்திர சம்பவம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அனந்தாழ்வார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மகான் இருந்தார். அந்த மகான் திருப்பதியில் போய்ட்டு வெங்கடாஜலபதி கோயிலில் அவர் தினந்தோறும் பூ கட்டி பகவானுக்கு அர்ப்பணம் செய்வது அவருடைய சேவையாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் பாம்பு கடிச்சிருச்சு. அப்போ பாம்பு கடித்த உடனே எல்லோரும் சொன்னாங்க, பாம்பு கடிச்சிருச்சு, பாம்பை வந்து விஷம் போயிட்டு நீங்கள் எல்லாமே வந்து மருந்து எடுத்துக்கோங்க, உயிர் போயிட போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொன்னார்கள். அப்போ இவர் சொன்னார், அந்த பாம்புக்கு வந்து பலம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் இறந்து போய்டும், நான் இறந்து போய்டுவேன்னா நான் இறந்ததுக்கப்புறம் எங்கே போவேன், வைகுண்ட லோகத்துக்கு போவேன், வைகுண்ட லோகத்தில் போயிட்டு அங்கே மாலை கட்டி பகவானுக்கு நான் வந்து அர்ப்பணம் செய்வேன் சமர்ப்பிப்பேன். அதே வந்து நான் வந்து என்னோடய பலம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இங்கேயே இருப்பேன், இங்கேயே இருந்தேன் அப்படின்னா இங்கேயே மாலை கட்டி வெங்கடாதளபதிக்கு திருப்பதி பாலாஜிக்கு மாலை கட்டி நான் எப்பவும் என்னுடைய திருவடியை என்னுடைய சேவையை நான் செய்து கொண்டே இருப்பேன். அதனால் நான் இங்கே இருந்தாலும் சரி வைகுண்டம் போனாலும் சரி எனக்கு எந்த விதமான பயம் இல்லை அப்படிங்கிறத வந்து அனந்தாழ்வார் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு சரித்திர சம்பவம், மகாராஜ பரீட்சத் பரீட்சத் மகாராஜ் ஒரு பெரிய அரசன். அந்த அரசன் பகவானுடைய ஒரு தூய பக்தர். அப்படி தூய பக்தர்களாக இருக்கும் பொழுது ஒரு நாள் வேட்டையாடுவதற்காண்டி மலைப்பகுதிகளுக்கு செல்கிறார். அப்படி இந்த சத்திரிகளுடைய கடமை என்ன அப்படின்னா, அவர்கள் மலைப்பகுதிக்கு போய் வேட்டையாடுவது அவருடைய வழக்கம். ஏன் அப்படின்னா, அவர்களுடைய இப்போ இருக்கிற சத்திரியர்கள் இப்போ இருக்கிற வீரர்கள் மாதிரி கிடையாது. அந்த காலத்திலாம் ராஜாக்கள் என்ன அப்படின்னா, அந்த ஹீரோயிசம், ராஜாக்கள் அப்படின்னால இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறான், சினிமாவில் தான் சண்டை போடுறான். இவர் என்னமோ 5 பில்டிங்கை தூக்குற மாதிரியும் அப்படியே மலையை தூக்கி போடுற மாதிரியும் 500 பேரை அடிக்கிற மாதிரியும் வந்து படத்தில் தான் சும்மா அப்படியே ஸ்டண்டு தான் போடுறாங்க. அதுக்கு வந்து உண்மையான ஹீரோ வந்து கிடையாது. அந்த காலத்திலாம் ராஜாங்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஒரு புலி வருது அப்படின்னா நேராக நின்று எதிர்த்து அவர்கள் புலி கூட சண்டை போடுவார்கள், சிங்கத்து கூட சண்டை போடும். இன்றைக்கி எந்த ஹீரோனா புலி கூட சண்டை போட முடியுமா? யாராக இருக்காங்களா சினிமா படத்தில் புலி கூட வந்து புலி கூட சிங்கம் கூட சண்டை போடுற யாருன்னா ஆள் இருக்காங்களா? படத்தில் மட்டும்தான் அவர் ஹாய் ஹூய் அப்படிம்பார். வந்து சாதாரண வாழ்க்கையில் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் பரீட்சித் மகாராஜர் அப்படி போனார். அப்படி போயிட்டு அவருக்கு தண்ணி தாகம் பயங்கரமாக அடித்தது. அப்போ என்ன பண்ணார், சமிக்க ரிஷி அவருடைய ஆசிரமத்துக்கு வந்து வந்தார். அப்படி சமிக்க ரிஷியினோட ஆசிரமத்துக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே தண்ணியை தேடுறார். இவரே சமிக்க ரிஷி என்ன பண்ணுறார் அப்படின்னா, தியானத்தில் வந்து உட்காந்துருக்கார். தியானத்தில் வந்து யோக முறையை பயிற்சி செய்து கொண்டு தியானத்தில் உட்காந்துருக்கும் பொழுது இந்த மகாராஜா பரீட்சித் வந்திருக்கிறத அவர் கவனிக்கவில்லை. அப்போ கவனிக்காமல் இருக்கிறதுனால, நான் ஒரு ராஜன் வந்திருக்கேன், எனக்கு தண்ணி கொடுக்கவே இல்லையே, உபசரிக்கவே இல்லையே அதித்திய அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு செத்த பாம்பு கிடந்துச்சு, அதை தூக்கி அவர் கழுத்தில் போட்டு மகாராஜ பரீட்சித் கிளம்பிட்டார். உடனே இந்த சமிக்க ரிஷியோட ஒரு பையன் பிராமணன், ஒரு சிறு வாலிபன், அவனுக்கு வந்து ரொம்பவும் சின்ன பையன், அவன் வந்து விளையாடிட்டு வெளியில் விளையாடிட்டு இருந்துட்டு வந்து வீட்டுக்கு ஆசிரமத்துக்கு வந்து பார்க்குறான். அப்போ செத்த பாம்பை யாரோ வந்து கழுத்தில் போட்டிருக்காங்க. உடனே சாபம் பிடிக்கிறான், யார் வந்து இவனுடைய தகப்பனாருடைய கழுத்தில் இந்த பாம்பை போட்டார்களோ அவர்கள் 7 நாளில் தக்ஷகன் அப்படிங்கிற பாம்பு கடித்து இறந்து விடுவான் அப்படிங்கிற சாபத்தை. அந்த காலத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிராமணர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, சாஸ்திரத்தில் முழுமையான நம்பிக்கை, எல்லாத்தையும் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விதிகளை எல்லாத்தையும் கடைபிடித்து பிராமணர்கள் அப்படின்னா, இந்த பையன் பார், குட்டி பையன்தான், அவன் சாபமிட்டான், இருந்தாலும் பழிச்சிடுச்சு. அதுபோல் பிராமணர்கள் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அப்போ உடனே சமிக்க ரிஷி தியானம்லாம் செய்து முடிச்சு விட்டு வந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதை வந்து நினைத்து ரொம்ப வருத்தப்பட்டு மகாராஜ பரீட்சித்துக்கு சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய குழந்தை தவறிழைத்து விட்டான், நீங்கள் ஒரு பிரயாசத்தை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு, இந்த மாதிரி நீங்கள் இறந்து விடுவீர்கள் 7 நாள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். உடனே மகாராஜ பரீட்சித்துக்கு ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணுவான், ஆஹா நான் இறந்து விடுவேனே இறந்து விடுவேனே இறந்து விடுவேனே. இன்றைக்கெல்லாம் வந்து இப்போ மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இறப்பு அப்படிங்கிறத அது வந்து ஒரு பெரிய பயம். இறப்பு அப்படிங்கிறது ஏன் பயப்படணும்? நம் பக்தனுடைய, அதாவது கிருஷ்ண பக்தனாக இருக்கவன் எவனும் வந்து இறப்பு அப்படிங்கிறத பற்றி கவலையே படமாட்டான். ஏங்க இப்படி சொல்கிறான் அப்படின்னா, இப்போ பகவான் சொல்கிறார் பகவத்கீதையில், வாசாம்சி ஜீர்ணானி யதாவிகாய அப்படின்னா, எப்போ வந்து இந்த சட்டையை வந்து கிழிஞ்சு போயிடுதோ அது தூக்கி கடாசிட்டு நம்ம வந்து வேறு சட்டை போட்டுக்கிறோமோ, அதுபோல் இந்த ஆத்மாவை என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உடல் நஷ்டமாயினதுக்கப்புறம் நலிஞ்சு போனதுக்கப்புறம் இந்த உடலை விட்டு அடுத்த விடலை வென்று உடல் வேறு ஒரு உடலுக்கு போயிட்டு ஒரு குழந்தை பருவத்திலிருந்து மீண்டும் வந்து ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்கிறான். அவன் வந்து இந்த பழைய உடம்பை விட்டுட்டு புது உடம்பு போய் கிடைக்குது அவனுக்கு. அப்போ வந்து எதுக்கு வருத்தப்படணும் நம்ம? நமக்கு திரும்ப ஒரு உடல் கிடைக்குது. ஏன் அப்படின்னா, மக்களுக்கு வந்து சாஸ்திரத்தினுடைய அறிவு இல்லாமல், அறியாமையின் காரணமாக நம்ம வந்து இறந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே சாப்டர் க்ளோஸ், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நம்ம சாதாரணமாக நினைத்து கொள்வதால் அவர்களுக்கு பயம் வருகிறது. ஆனால் வந்து இவன் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வேறு ஒரு உடல் போய் எடுக்க போகிறோம், வேறு ஒரு அப்பா அம்மா வரப்போகிறாங்க, வேறு ஒரு இடத்துல வந்து இருப்போம். அதுபோல் வந்து எப்படி வந்து ஒரு ஊர்லேருந்து காலி பண்ணி இன்னொரு ஊரில் போய் இருப்போமோ, அங்கே வந்து இருக்கிற மக்கள் அங்கேயே ஒரு ஃப்ரெண்ட்ஸு, இப்போ இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போயிட போகிறாங்க, அங்கேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, அங்கே ஒரு பார்க் விளையாடுறதுக்கு. அதுபோல் நம்ம வேறு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்தோம் அப்படின்னா, ஒரு 5 வருஷம் தங்கியிருக்கோம் அப்படின்னா, அங்கெல்லாம் நண்பர்களாகி விடுவார்கள். அதுபோல் இந்த ஆத்மாவை என்ன பண்ணுறான் அப்படின்னா, இறந்து போனதுக்கப்புறம் வேறு ஒரு உடல் கிடைக்குது. அதை பற்றி பக்தன் வந்து என்றைக்கும் பயம் கிடையாது. அதுபோல் மகாராஜ பரீட்சித்து வச்சுச்சோ, நான் இறந்து போயிடுவேனே, 7 நாளாக என்ன பண்ணுவேன் தலைகளை அப்படின்னு நிற்கவே இல்லை அவர். உடனே வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, கங்கை நதிக்கரைக்கு அரச போகத்தெல்லாம் விட்டுவிட்டு வந்து சாதாரண ஒரு உடை அணிந்து என்ன பண்ணுறார், கங்கையனுடைய நதிக்கரையில் உட்காந்து சில சுக்தேவ கோஸ்வாமி அப்படிங்கிற சில வியாசதேவருடைய புத்திரன் அங்கே வந்து வருகிறார். நம்ம யௌவனமாக வந்துட்டு ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற ஒரு அருமையான சரித்திர சம்பவத்தை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சம்பவத்தை எடுத்து உரைக்கிறார். அப்படி எடுத்து உரைக்கும் பொழுது பகவானுடைய கதைகள் எல்லாமே 7 நாள் கேட்குறார். வந்து தூங்கவும் இல்லை, சாப்பிடவும் கிடையாது, 7 பகல் 7 இரவு. ஏங்க 20 நிமிஷம் நம்ம பேசுகிறதே வந்து நான் வந்து போதுங்க அப்படி சொல்கிறாங்க சில பேர் வந்து. ஆனால் சில பேர் வந்து
இந்த யார் யாருக்கெல்லாம் வந்து விருப்பங்கள் அதிகமாக பகவத்கீதையிலே நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க, வந்து 20 நிமிஷம்லாம் பத்தாதுங்க, இது என்ன கொஞ்சமாக பேசுகிறீங்க, இன்னும் நிறையா பேசுங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து நேரத்தின் நேரம் இருக்கிறதே வந்து மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், அதனால் வந்து நம்ம 20 நிமிஷத்தோடு நிப்பாட்டிக்கிறோம். ஆனால் ஸ்ரீல சுக்தேவ கோஸ்வாமி 7 பகல் 7 இரவு வந்து பேசினார் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற புராணத்தை பற்றி. மகாராஜ பரீட்சத்து தூக்கமும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் மகாராஜ பரீட்சத்தில் சுகதேவி கோஸ்வாமி கேட்குறார், நான் இப்படி பேசிக்கிட்டே இருக்கேனே, நீயும் கேட்டுக்கிட்டே இருக்கியே, உனக்கு பசிக்கலையா, தாகம் இல்லையா, தண்ணிக்கு வந்து ஒரு தூக்கம்லாம் வரலையா அப்படின்னா அவர் சொல்கிறார், எதுக்கு தூக்கம் வருது, எதுக்கு பசிக்குது, எதுக்கு வந்து எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது, நான் வந்து இந்த மதுரமாக இருக்கின்ற கிருஷ்ணருடைய கதையை கேட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு தூக்கமும் இல்லை, பசியும் இல்லை, தாகமும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் ஆச்சாரியரே அப்படின்றது மகாராஜ பரீட்சர் வந்து சொல்கிறார். அப்படி 7 நாள் சொன்னதுக்கப்புறம் வந்து சுகதேவ கோஸ்வாமி கிளம்பி போயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் மகாராஜ பரீட்சர் சொல்கிறார், இந்த தக்ஷகன் அப்படிங்கிற பாம்பு வரட்டும், அவனோட தலையில் நான் வந்து கால் வச்சு நான் நடனம் ஆடுகிறேன் அப்படின்னு எந்த விதமான பயமுமே இல்லாமல் வந்து மகாராஜ பரீட்சர் சொன்னார். அதனால் பக்தனுடைய கிருஷ்ண பக்தனுடைய நிலை என்ன அப்படின்னா, அவன் வந்து எந்த விதமான பயமும் வாழ்க்கையில் இருப்பதே கிடையாது. எதுக்கு பயப்படணும், நம்ம தேவையில்லாத பயந்தால் மட்டும் என்ன நடக்க போகுது. அதனால் வந்து கிருஷ்ண பக்தன் தெல்ல தெளிவாக பக்தியை பாதையை பயிற்சி கொண்டு பயமில்லாமல் இருக்கிறான். இந்த மதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, வந்து யோக முறைகளை பயிற்சி பண்ணி வந்து எவன் ஒருவன் வந்து புலனையும் புலனுகர்ச்சி பொருள்களிலிருந்து கட்டுப்படுத்துகிறானோ, அதுக்கப்புறம் வந்து எவன் ஒருவன் வந்து மூச்சு பயிற்சியை கட்டுப்படுத்திக்கிறானோ, மனம் புத்தி இந்திரியம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி பயம் ஆசை கோபம் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்திக்கிறானோ, அவன் வந்து முக்தி பாதையை அடைகின்றான் அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்த தாஸ். தினமும் பகவத்கீதை கேட்பதற்கு உங்கள் பெயருடன் 0091770089 7102 8 என்ற எண்ணுக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்பவும். ஹரே கிருஷ்ணா, ஹரி ஓம் தத்சத்.